அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூரார்பது மைஸ்கின் தனது 208வது பதிவான இந்திரன் சந்திரன் என்கிற கட்டுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது. ஆதிகால மனிதன் சிறு சிறு ஒளி எழுப்புதல் மூலமாக தன் எண்ண ஓட்டத்தை எதிராளிக்கு புரிய வைத்தான். அவ்வொளியே வட்டாரங்களின் பரப்பளவுக்கு ஏற்பவும் அதன் வியாபார மற்றும் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் பல்வேறு மொழிகளாக உயிர் பெற்றன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த மொழி என்பதெல்லாம் அவரவர் தன் மொழிக்கு பெருமை சேர்க்க பேசுவதாகும். கடின உழைப்பாளிகளாக ஆதிகால மனிதர்கள் இருந்தனர். அவர்கள் உழைப்பின் மிச்சமும் சொச்சமுமே நாம் இப்போது அனுபவிக்கும் அத்தனையுமாகும். உழைப்பாளிக்கு சோர்வு தெரியாமல் இருக்க வேலைக்காலத்தில் இலக்கியம் படைத்தனர். அதனை பாடல்களாகவும் ஊர்கூத்து தெருக்கூத்து வடிவிலும் பேசி பாடி மற்றும் ஆடி மகிழ்ந்தனர். மக்களிடையேயான வரவேற்புகளால் நிறைய கூத்து குழுக்கள் உருவாகின. அதன் மூலம் கலைகள் பல முகங்கள் கொண்டு கரகாட்டம், ஒயிலாட்டம், குயிலாட்டம், பொம்மலாட்டம், தப்பாட்டம், பறையாட்டம், இசையாட்டம், ஒப்பாரி, மேடை கச்சேரி, மேடை நாடகம் என பல்வேறாக வேறுவிட்டன. ஒரே கருத்துக்களை பல்வேறு குழுக்களும் பல்வேறு கருத்தாக்கத்தை ஒரே குழுவும் பாடல், இலக்கியம், இசை என அவர்கள் சார்ந்த வட்டாரத்தில் மக்கள் முன்வைத்தனர். அவைகளே ஊர் திருவிழாக்களில் பிரதான இடம் பிடித்தன. இதுபோன்ற நிகழ்வுகளால் சாதாரண சாமானியனும் இலக்கியத்தின்பால் ஈர்க்கப்பட்டான். மூரர் பதுவில் ஆர் அபிவுல்லா அவர்களின் இறைவனின் தீர்ப்பு. 1/12/1978 முதல் 3/12/1978 தேதிகளில் இடம் மாட்டுத் தொழுவம், கோசாலி ஹபீபுல்லா அவர்களின் தோட்டம். நாடக ஒத்திகை களம் பத்மநாபன், ரடே வாங்க வாங்க. சிலோன் சிங்காரம், வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்பு சொன்னால் மட்டும் போதுமா? கைமத்தா பணம் வாங்கினதை வாங்கிக்க வாங்கன்னு சொல்ல வேண்டாமா? சிங்காரம், இந்த பத்மநாபன்கிட்ட கொடுத்த பணம் பதுங்கு குழியில் போட்ட மாதிரி எங்கேயும் போகாது. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். அட என்னங்க நீங்கள், பதுங்கு குழியில் போட்ட பணத்தால் என்ன உபயோகம்? தங்கத்தில் போட்டாலும் அது ரெட்டிப்பாகுமே. முத்ரீஃப், நிறுத்து நிறுத்து நிறுத்து. டைலாக்ல நீங்க என்ன சொல்லணும்னா, அட என்னங்க நீங்க, பதுங்கு கூலியில போட்ட பணத்தால என்ன உபயோகம்? தங்கத்துல போட்டாலும் அது ரெட்டிப்பாகும், ஏன் தகரத்துல போட்டாலும் அது கண்டிப்பாகும். ஆனா உங்ககிட்ட கொடுத்துட்டு நடையா நடக்கிறேன், செருப்பா தேயறேன் அப்படின்னு சொல்லணும். சரி சரி, மறந்துட்டேன். என்ன, அட என்னங்க நீங்க, பதுங்கு கூலியில போட்ட பணத்தால என்ன உபயோகம்? தங்கத்துல போட்டாலும் அது ரெட்டிப்பாகும், ஏன் தகரத்தில் போட்டாலும் அது கண்டிப்பாகும். ஆனால் உங்ககிட்ட கொடுத்துட்டு நடையா நடக்கிறேன், செருப்பாக தேயிறேன் என டைலாக்கை சரி செய்து கொள்வார். அப்படி பேசும்போது அந்த குடையை கக்கத்துலேருந்து கையில் எடுக்கணும். டைலாக்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு நடையா நடக்கிறேன், செருப்பாக தேயிறேன் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை ரொம்ப கவலையாக இதோ இப்படி இப்படி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு நடையா நடக்கிறேன், செருப்பாக தேயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடையை மீண்டும் கக்கத்தில் வச்சுக்கணும். சரியா, ரிகர்சல் போகலாமா? மீண்டும் ரிகர்சல் போகும். இப்படியாக கலையின் மீதான ஆர்வத்தை சுய நாடக மேடைகளின் மூலம் தீர்த்து கொண்டார்கள் நம்மவர்கள். அதே போன்று வேறொரு காலம் இடம் அரிசி ஆலை மைதானம், பரமணத்தம் மூரார்பாது கிராம இல்லை. நேரம் மாலை 6 மணி. காலம் 1985களிலும் அதன் முன்னரும் மற்றும் அதன் பின்னரும். ரெக்கார்ட் டான்ஸ், ஒரு மாட்டு வண்டி, பாடலின் ஆட்டத்திற்கு மேலும் ஒளி சேர்க்கும் வகையில் சில பகட்டான உடைகள், கலர் பூச்சிகள். நீங்கள் அனைவரும் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நகர நிகழ்வில் இதோ இப்போது முதல் பாடலாக. கூட்டம் மெல்ல மெல்ல பெருங்கூட்டமாக வட்ட வடிவில் அமர நிற்க அதுவே நேரம் போக போக பெருங்கூட்டமாகும். ஒரு பாடல் முடிய அடுத்த பாடல் அடுத்த பாடல் என ரெக்கார்ட் டான்ஸ் அடுத்தடுத்து கட்டம் போய்கொண்டே இருக்கும் வேளையில் மொய்தீன் சாஹிபு அவர்களின் மகன் திரு முஸ்தபா அவர்கள், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், நமது இதய தெய்வம், எம்ஜிஆர் மற்றும் நவரச நாயகி சரோஜாதேவி அவர்களின் பரவச நடிப்பில், வாலியவர்களின் காதல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஈர்க்கும் இசையில், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரலில் வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை படத்திலிருந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்கிற பாடலை கேட்டு 1000 பொற்காசுகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். இதோ அவருக்காக அவரின் விருப்ப பாடல் உங்கள் முன்னால். கூட்டம் கரகோஷித்து பலத்த ஒளியெழுப்பும். நான் அப்துல் ரஷீத் ஹபீபுல்லா, 5ஆம் வகுப்பு படித்த 1985 வருடம். நம் ஆரம்ப பள்ளியின் ஆசிரியர் திரு சிகாமணி அவர்கள், ஆஜானு பாகுவான தோற்றம், கருப்பு கண்ணாடி, சஃபாரி உடை, லேசாக புறத்தே தொங்கும் சடைமுடி, கையில் எப்போதும் ஒரு குட்டைப்பை என காட்சியளிப்பார். ஒரு நாள் பாட வேளையில் ஒரு அறிவிப்பை செய்தார். துரைங்களா, நம்ம பள்ளியில் ஒரு நாடகம் போடலான்னு இருக்கேன், யார் யாருக்கெல்லாம் அந்த நாடகத்தில் நடிக்க ஆசை, கையை தூக்குங்க பார்க்கலாம் என்றார். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டேமே தவிர ஒருவரும் கை தூக்கலை. நான் கை தூக்கலாம் என நினைத்த நேரத்தில் பக்கத்திலிருந்த நண்பன் ஹசன் முகமது ரஹமத்துல்லா என்னை உஷார் செய்தான். ஏ, கையை கையை தூக்கிடாத. ஏண்டா, நாடகம் தானே, நடிக்கிறான், நீ கையை தூக்கு என்றேன். ம், நாடகம்னா நிறைய வசனம் பேசணும், அதுவும் பார்க்காம பேசணும், அதுக்கு மனப்பாடம் செய்யணும், முடியுமா உன்னால? அதுதான் சொல்கிறேன், சும்மா இரு என்றான். வெரி குட். முதலாளா நம்ம ஜாஃபர் தூரா கை தூக்கியிருக்காப்புல, ஏன்னா ஜாஃபர் ஹனீஃபா பெயரை பேப்பரில் எழுதி கொண்டார். அப்புறம் வேற யார் என மாணவ மாணவிகள் கூட்டம் பார்த்து பேசிக்கொண்டே இருக்கையில், சார் நான் என அபுபக்கர் ஷஃபீல்லா கை தூக்க அவனது பெயரையும் பேப்பரில் எழுதி கொண்ட சிகாமணி ஆசிரியர், நாடகத்தின் அருமை பெருமையுடன் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் என பேசிக்கொண்டே போக போக எனக்கு கலர் கலர் ஆடியுடன் ரிகார்ட் டான்ஸில் ஆடியவர்கள் நினைவுக்கு வர நண்பர் ஹசனிடம், டே கையை தூக்கிடுவா என அனுமதி கேட்டேன். ம், திரும்ப சொல்கிறேன், நாடகம்னா நிறைய வசனம் பேசணும், அதுவும் பார்க்காம பேசணும், அதுக்கு மனப்பாடம் செய்யணும், முடியுமா உன்னால? அதுதான் சொல்கிறேன், சும்மா இரு என்றான். ஏ, அபுபக்கரே கையை தூக்கிட்டான், நம்மளால் முடியாதா? பார்த்துக்கலாம், கையை தூக்கட்டுமா என நான் நண்பன் ஹசனிடம் பேசியதை கவனித்த சிகாமணி ஆசிரியர், எல்ல துர, அங்கே என்ன பேச்சு என என்னை எழுப்பி விட்டவர், சொல்லு என்ன பேசிக்கிட்டு இருந்த என கையில் இருந்த பெரம்பை காற்றில் அலைய விட்டபடி கேட்க, சார் அது வந்து என இழுத்தேன். ம், சொல்லு, நான் பேசுகிறத கவனிக்காம அப்படி என்னங்க பேச்சு என்றார். நான் மீண்டும், சார் அது வந்து என இழுக்கையில் நண்பன் ஹசன் முகமது சட்டனை எழுந்து, சார் இவனுக்கு நாடகத்தில் நடிக்க ஆசை, பேர் கொடுக்க சோத்தாங்கை தூக்கணுமா இல்லை பிச்சாங்கை தூக்கணுமான்னு கேட்டான் சார் என்றான். அட, அவ்வளவு தானே என ஆசிரியர், எங்க கையை தூக்கு பார்ப்போம் என்றார். நான் என் சோத்தாங்கையை தூக்கினேன். ம், குட், பேரை சொல்லு என என் பெயரை அப்துல் ரஷீதன் எழுதி கொண்டார். இந்திரன், சந்திரன். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மதியம் 3 மணிக்கு மேல் மற்ற மாணவ மாணவிகள் முன் ஒத்திகை நடக்கும். கப்பல் வியாபாரியாக ஜாஃபர் அலி ஹனீஃபாவும், கப்பல் வியாபாரி ஜாஃபர் அலி ஹனீஃபாவின் மகன்களாக அபுபக்கர் ஷஃபியுல்லா இந்திரனாகவும், அப்துல் ரஷீத் ஹபீபுல்லாகிய நான் சந்திரனாகவும் கதாபாத்திரங்கள் ஏற்றும். ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், 1 லட்சம் ரூபாய் சரக்கு கப்பல் மூலமாக மெட்ராஸ்லேருந்து அனுப்புகிறேன். நீங்கள் பேமெண்ட் இங்கே கோல்டாக கொடுக்க சொல்லிடுங்க என அப்பா ட்ரங்கால் மூலம் இதுபோல் அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். செல்வ செழிப்பின் காரணமாக இந்திரன் அபுபக்கர் ஷஃபியுல்லா சரியாக படிக்காமல் உதாரித்தனமாக செலவழிப்பான். எங்கள் அம்மா இந்திரனை கண்டிக்கும் போது அப்பா குறுக்கே வந்து, ஏய் என் பையனை படி படின்னு தொல்லை பண்ணாத, அவன் ஜாலியாக இருக்கட்டும் என 5 ரூபாய் நோட்டு கட்டு 1.5 அவனிடம் எடுத்து வீசுவார். இந்திரன் அதை எடுத்துக்கொண்டு, ஸ்வீட் டாடி, தேங்க்யூ டாடி என கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவான். சந்திரன் ஒழுக்கமாக படிக்கும் வேலையை பார்ப்பான். மைடியார், கப்பலில் குட்ஸ் அனுப்புகிற கூலியே மிக அதிகமாக இருக்குது, அதனால் நானே சொந்தமாக 50 லட்சத்தில் ஒரு கப்பல் வாங்க போகிறேன் என அம்மாவிடம் அப்பா சொல்வார். 50 லட்சமா? வேணாம்பா, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவீங்க என்பேன் நான். மைடியர் சன், 50 லட்சங்கிறது ஒன்றுமே இல்லை, கருப்பு பணம் இருக்குது, மேலும் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்றாலே இன்னைய தேதிக்கு 25 லட்சம் வரும், மீதி கடன் வாங்கிக்கலாம் என்பார். நானும் அம்மாவும் வேண்டாம் என்போம், எல்லாம் சரியாக வரும், கடத்தல் சரக்கு மூலமாக பெரிய லாபம் பார்க்கலாம் என்பார். ஒரு நாள் ஒரு பொழுதில் இன்சூரன்ஸ் செய்யாமல் ஒரு கப்பல் வாங்கிட அந்த கப்பல் தன் முதல் பயணம் துவங்கிய நாளில் மிகப்பெரிய பார்ட்டி வைத்து கொண்டாடினார். 2 வாரம் சென்ற நிலையில் அந்த ஃபோன் வந்தது. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, ஆமாம், நான் தான் பேசுகிறேன். ஆமாம், சரக்கு போய் சேர்ந்துருச்சா? இஸ் எவரி திங் ஃபைன்? இல்லையா? ஏன், எப்போ? ஓ மை காட் என பெருங்குரலில் கதற ஆரம்பித்தார். இந்திரன், சந்திரன் ஆகிய சகோதரர்கள் நாங்கள் மற்றும் அம்மா அப்பாவிடம் ஓடி வருவோம். ஏங்க ஏங்க, என்னங்க ஆச்சு என்பார் அம்மா. டாடி டாடி, என்னாச்சு டாடி என்போம் அவரது பிள்ளைகள் நாங்கள். கப்பல் கப்பல் என நெஞ்சை பிடித்து கொள்வார் அப்பா. கப்பலுக்கு என்னாச்சுங்க? கப்பல் கப்பல் நடுக்கடலில் மூழ்கிடுச்சான், எல்லாம் போச்சு என சரிந்து விழுந்து இறந்தே போவார். நாடகம் படிப்பின் அவசியம், தொழில் நேர்மை மற்றும் அகலக்கால் வைக்காதே என கூறும் கருத்தாக முடியும். நாடகத்தில் கூட சரியாக நடிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நிஜ வாழ்வில் மிக சிறப்பாக நடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவள் பசப்பு வார்த்தையில் விழுந்துட்ட மச்சான், நல்லா ஏமாத்திட்டாடா என கதறுவோரும் உண்டு. ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என தேர்தல் நேரம் மட்டுமின்றி எப்போதும் நடக்கும் அரசியல்வாதிகளும், என் திரைப்படத்தில் எப்பயுமே ஒரு நல்ல கருத்து இருக்கும், அதை மக்களுக்கு ஒரு பாடமாக்கவே அதை படமாக எடுக்கிறேன் என நிஜத்திலும் நடிப்பவர்கள் ஒரு சில நேரங்களில், ஏங்க படத்தை படமாக பாருங்கள், ஏன் இப்படி ஜாதிய பிரச்சனையை பண்ணுறீங்க, அது வெறும் படங்க என நிஜத்தில் சில நேரம் கதறல் நடிப்பையும் நடிக்கிறார்கள். தலைவர்கள், சினிமா நடிகர்கள், நடிகர்கள் மட்டுமல்ல, குடும்ப உறவிலும் வியாபாரத்திலும் நட்பு என்கிற வட்டாரத்திலும் சில நேரங்களில் பல நேரங்களில் நடிப்புகள் உலாவருகிறது. கிராமங்கள் தோறும் தெருக்கூத்து மற்றும் நாடகங்களும், உள்ளூர் மேடை நாடகம் நமக்கு பள்ளி காலத்திலும், சென்னை போன்ற பெருநகரங்களில் நாரதகான சபா, மியூசிக் அகாடமி போன்ற கூடங்களில் அரங்கேறின. மனிதர்கள் இப்படியெனில் காலங்களும் பெருநடுப்பை காட்டும். மே மாதம் கொடும் வெயிலுக்கிடையே திடீரென மழை ஆட்டம் காட்டுவதெல்லாம் காலத்தின் நடிப்பு. இனிப்பாகத்தான் இருக்கும் என நம்பி வாங்கும் மாம்பழம் புளிப்பை காட்டுவது தாவரத்தின் நடிப்பு. வெளிநாட்டில் நல்ல சம்பளம், சாப்பாடு, தங்க இடம்னு நம்பி வந்தேன், பாலைவனத்தில் போட்டு சா அடிறாங்க மாப்பிள்ள என்பது ஒருவனை நம்ப வைத்து மோசம் செய்யும் உலகமகா நடிப்பு. உள்ளூர் ஜமாத் தலைவராக, பஞ்சாயத்து தலைவராக, வார்டு மெம்பராக இன்னாரே வருவார் என மக்கள் நினைக்கையில் அந்த மக்களே மக்களுக்கு ஆட்டம் காட்டி வேறொரு முடிவை தருவதும் மக்கள் நடிப்பாகும். சட்டமன்ற, நாடாளுமன்ற, முதலமைச்சர், பிரதமர் என இந்தியாவோ அல்லது அமெரிக்காவின் அதிபரோ இவரே என மக்கள் நினைக்கையில் ஆஹா இல்லை வேறோர் என வரும் முடிவும் மக்களிடையே காட்டும் நடிப்பு என்ன வகை? சமீபத்திய மிகப்பெரிய மேடையாட்டம் தமிழக சட்டமன்ற தேர்தல். அவன்லாம் அரசியலுக்கு வரமாட்டான், வந்தான் அவன். கோட்டெல்லாம் கூடாதுங்க, வர வைத்தான் அவன். ஒரு 10% வாங்குவானா? அதிகமாகவே வாங்குவேன் என்றான் அவன். எல்லா தொகுதியிலும் நிற்க ஆள் கிடைக்குமா அவனுக்கு? எல்லா தொகுதியிலையும் நிற்க வைத்தான் அவன். 234 ஒரு 4 தேருமா என்றார்கள். 108 அட்டித்தான் அவன். அதெல்லாம் சரி, முதல்வர் ஆக மாட்டான் என்றான் என்றார்கள். ஆனால் ஆனான் அவன். ச ஜோசப் விஜய், 360 மைஸ்கிரீன் அட்மின் மற்றும் டீம்.